கிறிஸ்தேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பான வாழ்த்துதலோடு இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே நம் அனைவரும் ஒன்று கூடவும் தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்முடைய ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் தேவன் செய்திருக்கிற தயவுகளுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நான் சார்ந்திருக்கிற திண்டுக்கல் எக்லிசியா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்தபடி நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதார வசனம் சங்கீதம் 89:14 வாசிக்கலாம்.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் அருமையானதும் பரிச்சயமானதுமான வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களில் முதன்மையானதும் முக்கியமானதுமான குணலட்சணம் நீதி. ஏனெனில் தேவன் தன்னுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்கு கொடுத்துட்ட எல்லா பிரமாணங்களும் அல்லது எல்லா வசனங்களும் எப்படி நாம் சொல்றோம் அப்படின்னா அவைகள் நீதியுள்ளவை. அவர் தன்னுடைய கட்டளைகள் வார்த்தைகள் அனைத்தும் நீதியை அஸ்திவாரமாக கொண்டதாகவே மனுக்குளமாகிய நமக்கு அளித்திருக்கிறார். அந்த வகையில் அன்பான சகோதர சகோதரிகளே, நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் அல்லது அவருடைய ஆளுகையின் அஸ்திவாரமாக இருக்கும். நீதி என்கிற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் கொடுக்கணும்னா கண்கார்டன்ஸ் இன்னும் வேறு சில அகராதிகள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உண்மை, நியாயத்தில் நிலைத்திருத்தல், ஒழுக்கம் இப்படி நாம் சொல்லலாம். மற்றவர்களுடைய உரிமையை மதித்தல் இந்த மாதிரி அர்த்தம் கூட கொடுக்கலாம் நீதி என்கிற வார்த்தைக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தேவன் நாம் ஏற்கனவே தெய்வீக குணலட்சணங்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். வல்லமை, நீதி, அன்பு, ஞானம், நான்கு குணலட்சணங்களை நாம் படித்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவர் இன்னார் என்று அவருடைய வார்த்தைகளில் இப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவைகளில் முதன்மையானதாக நாம் எதை காணலாம் அப்படின்னா நீதியை. எதன் அடிப்படையில் அல்லது எந்த வகையில்? அவருக்கு சொல்ல முடியாத அவருடைய வல்லமையில் பெருத்தவர் அவர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஆனா அவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் சிருஷ்டித்த அனைத்து சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்து ஏதோ ஏனோதானோன்று விட்டுள்ளன. வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. வானங்களுக்கு அவர் நியமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சிருஷ்டிப்பின் வல்லமையை நீதியை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் தெய்வீக குணமாகிய அன்பையும். அன்பு என்று நாம் சொல்லும் போது நாம் அறிந்திருக்கிறபடி பொதுவாகவே எல்லாருக்குமே, மனுஷனுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி, சுபாவத்திலேயே அன்பு என்கிற குணலட்சணம் உண்டு. அது சுயநலமா இருந்தாலும் சரி, தன்னுடைய குட்டிகளையோ தன்னுடைய சந்ததியவோ சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பு, அந்த அன்பு இருக்கும். அந்த தெய்வீக அன்பு என்பது நீதியை ஆதாரமாக கொண்ட அன்பு. இதற்கான விளக்கங்கள் அநேக முறை நாம் கேட்டிருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீதியை அவருடைய அனந்த ஞானம் எத்தருணத்தில் எப்படி எங்கே செயல்படுத்துவது என்று துல்லியமாக செயல்படுத்துவது. அதனாலதான் பிதாவாகிய தேவனை பற்றி நாம் வாசிக்கும் போது, அவருடைய குணலட்சணங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் போது, எசேக்கியேல் புத்தகத்தில் சக்கரத்துக்குள் சக்கரம், நான்கு குணலட்சணங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் நீதியை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார், அல்லது ஏன் நீதியை தன்னுடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம் அல்லது தன்னுடைய ஆளுகையினுடைய அஸ்திபாரமாக தேவன் ஏன் நீதியை அறிவிக்கிறார் அவருடைய வசனங்கள்ல பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய சிருஷ்டிப்பைகள் அனைத்திலும் தன்னுடைய நீதியை பிரயோகம் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் மனுஷனை அவர் உண்டாக்கும் போது மனுஷனுக்கு அவர் வைத்திட்ட பரீட்சை நீதியின் பரீட்சை, நீதியான பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பரீட்சை, இந்த நீதியின் பிரமாணத்துக்குள்ளதான் எது அடங்கி இருக்குதுன்னா இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள தெய்வீக அன்பு அடங்கி இருக்கு. ஆதாம் வெளிப்படுத்தணும் தெய்வீக அன்பு ஞானம் சகலமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. நீதியின் பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படியும் போது மற்ற பிரமாணங்கள் அல்லது அந்த மற்ற குணலட்சணங்கள் எல்லாமே அவருக்குள்ள இருந்து வெளிப்படும். தேவன் அதனாலதான் நீதியின் பிரமாணத்தை அங்க அவருக்கு பரீட்சையாக வைத்தார். ஆனா மனுக்குள் ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள் வீழ்ச்சி அடைந்து அவருடைய பின்னாடி அவருடைய சந்ததியும் அபூர்ணராகி வீழ்ச்சிக்குள்ள போன போது இந்த அபூர்ணமான மனுஷ சந்ததியோட மகா நீதிபரராய் இருக்கிற அவர் எவ்வகையிலும் நேரடியாகவும் மறைமுடிவாகவும் எவ்வகையிலும் அவர் தொடர்பு கொள்ள முடியாது. அவர் பூரண சர்க்குலர். மனுக்குளம் பாவியான மனுஷர்கள் இவங்களோடு அவர் தொடர்பு கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய நீதியை ஒரு மத்தியஸ்தரை ஏற்படுத்தி அந்த மத்தியஸ்தர் மூலமாக அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார். யாக்கோப்பு 2:13.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்.
நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். வசனம் பார்த்துட்டோமானா நீதியை காட்டிலும் இரக்கம் மேன்மை பாராட்டுவது போல அப்படி தோணுது. ஆனா அதனுடைய அர்த்தம் அப்படியாக இல்லை. அன்பும் இரக்கமும் நீதியை தோற்கடித்து வெற்றி கொண்டு அப்படி இல்லை. அன்பும் இந்த வசனத்தில் என்னுடைய தாற்பயம் அன்பும் இரக்கமும் நீதியை திருப்தி செய்த பிற்பாடு. நீதியை தோல்வியுறச் செய்வதில் அல்ல, நீதியை திருப்தி செய்த பிற்பாடு அன்பும் இரக்கமும் மேன்மை பாராட்டும். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, இதை தேவன் எங்க அவர் நிழல்ல செய்து காட்டினார் அப்படின்னா தன்னுடைய நீதியினுடைய முக்கியத்துவத்தை அவர் எப்படி செயல்படுத்தி காட்டினார்னா ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கையின் பெட்டியினுடைய இருக்கக்கூடிய கேருபீன்கள், ரெண்டு கேருபீன்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய செகினா ஒளி, நம்ம இதெல்லாமே நான் பார்த்திருக்கிறோம். நீங்க பிக்சர்ல கூட நீங்க பார்க்கலாம். அந்த வகையில இரண்டு கேருபீன்களும் பறக்கிற நிலையில இருக்கு. ஏன் அந்த இரண்டு கேருபீன்கள் பற்றி நமக்கு தெரியும். ஒன்று அன்பையும் இன்னொன்று வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. அன்பும் வல்லமையும் பறப்பதற்கு அல்லது செயல்படுவதற்கு ஆயத்தமா இருக்கு, ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் செயல்படல. ஏன்? சில விசேஷித்த பலிகள், விசேஷித்த பலிகள் மூலமாக இந்த வழிமுறைகள் அல்லது நீதி திருப்தி செய்யப்பட்டது பிற்பாடு அன்பும் வல்லமையும் மிகுந்த தீவிரமாக பறப்பதை போல தீவிரமாக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னுடைய நீதியை இப்படித்தான் வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் இருக்கிட்ட கூட மனுக்குளம் நீதியை நடப்பிக்கணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கமா இருக்கு, அப்படிங்கறது அவருடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கு. ஆனா வீழ்ச்சியடைந்த மனுக்குளத்தினால அல்லது அபூர்ணமான நிலையில இருக்கக்கூடிய இந்த மனுஷர்கள்னால நீதியை நடப்பிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலும் இருக்கு. ஏனெனில் இந்த 6000 வருட காலமாக நம்ம எடுத்துட்டோமானா பாவம் ஒரு வடிவில் அல்ல, பல வடிகளில், பல வழிகளில், பல வடிவங்களில் மனுக்குளத்தை ஆட்கொண்டு இருக்கிறதுனால மனுக்குளம் நீதியை நடப்பிப்பதற்கு முடியாத சூழல். இது ஒரு காரணம். இன்னொன்று, அவங்க நீதியை நடப்பிக்கணும்னு விரும்பினா கூட இருக்கக்கூடிய சூழல்கள் அவர்களை நீதியை நடப்பிக்க முடியாதபடி அந்த சூழல்கள் அவர்களை மேற்கொள்ளுது. இது ரெண்டாவது. அதனாலதான் மல்கியா புஸ்தகம் 3:15 அக்கிரமக்காரர்கள் பாக்கியவான்கள் எனப்படுகிறார்கள், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில நீதி செழி தோங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப தேவன் அவருடைய பிரமாணங்கள்ல இப்படி கொடுத்துட்டாலும் மனு குலத்தினுடைய நிலை இப்படி இருந்துட்டாலும் சாதகமில்லாத இந்த சூழல்ல அல்லது வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எவருடைய இருதயம் நீதியை விரும்புகிறதோ அல்லது எவருடைய இருதயம் நீதியை பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறதோ அப்படிப்பட்ட இருதயங்களை தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்திற்கு தெரிந்தெடுத்து கருவிகளாக ஆங்காங்கே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வேதாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அநேக முன்னாடி இருக்கக்கூடிய இருக்க, அதாவது முற்பிதாக்கள் அவங்களை நாம் லிஸ்ட் பார்த்துட்டாலும் சரி, அதுவும் தேவன் தொடர்பு கொண்ட மனுஷர்களை பார்த்துட்டாலும் சரி, அவர்கள் அனைவரும் தங்களுடைய இருதயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். சாதகமில்லாத சூழல்லையும் நீதியை நடப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு தருணம் கிடைச்சா அதை நாங்கள் நடப்பிப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள். உதாரணம் நாம் சொல்லிட்டோமானா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை பற்றி ஆதியாகமம் 18:17-19 வரை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:17
அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடகுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை
தேவன் என்ன மாதிரி சொல்றார் பாருங்க. நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு சொல்லுவாராம். அப்ப ஆபிரகாமினுடைய இருதயத்துல என்ன நோக்கம் இருந்ததானா, தேவனுடைய நீதியை நடப்பிக்கணும், அல்லது தன்னுடைய காரியங்களில் நீதியை நடப்பிக்கிறதன் மூலமாக உண்மையான தேவனை நாம் சேவிக்கணும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படி நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அவருடைய இருதயத்திலே இருந்துட்டு நீதியை நடப்பிக்கக்கூடிய எண்ணம், நீதியை செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை, அந்த வாஞ்சை தான் அவரை விசுவாசிக்க தூண்டியது. அந்த விசுவாசத்தை தான் தேவன் எப்படி பார்த்தாரா, விசுவாசத்தை நீதியாக எண்ணிக்கொண்டாரா. இருதயத்தின் தோற்றங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆபிரகாமை இப்படித்தான் தெரிவு செய்தார். நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்க்கிறோம் இல்ல, அதற்கும் உள்ளாக தேவன் ஆபிரகாமினுடைய இருதயத்துல இருந்துட்ட நீதியை நடப்பிக்கக்கூடிய வாஞ்சையை எதிர்பார்த்தார். அதுக்கப்புறமாக மோசே, குறிப்பா ஒரு சில தேவ மனுஷர்கள், மோசே கூட தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக அவர் கருவியாக பயன்படுத்த, ரட்சகராக பயன்படுத்துறதனுடைய நோக்கம், மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, எகிப்து தேசத்தில் அவர் இருந்த போது, எகிப்து தேசம் அங்க இருந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருந்துட்டு ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் முழுமையான எகிப்தின் ஆளுகை மற்றும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. எகிப்தியர்களை எதிர்த்து அவங்க ஒன்னும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தருணத்துல ஆளுகையும் அதிகாரமும் நிறைந்த சாதகமற்ற சூழல்ல மோசே என்ன செய்தார் தெரியுங்களா, தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தான் ஒருவன் துன்புறுத்தப்படுகிற அந்த அநீதியை கண்டு அந்த எகிப்தியனை வெட்டி தன் சகோதரனுக்கு ஆதரவு செய்தார்னு வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம் யாத்ராகமம் 2 இல்ல இல்ல அந்த வசனம் இல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:24
அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான்.
பாருங்க அடுத்ததாக யாத்ராமகம் 2:17-19 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்.
இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது கூட எத்திரோவினுடைய குமார்த்தைகள் மேதியன் தேசத்துல அங்க கூட இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்க தண்ணி காட்டுறதுக்கு சீக்கிரம் விடுறதில்லை. அவங்க ஒரு நாள் சீக்கிரம் போகும்போது அவங்க அப்பா கேட்கிறார், எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, எகிப்தியன் ஒருவன், ஏன்னா இவர் எகிப்தில இருந்து தப்பி வரும்போது அந்த உடையமைப்புலாம் அப்படித்தான் இருந்திருக்கும், எகிப்தியன் ஒருவன் எங்களை இப்படி மேய்ப்பர்களுடைய கைக்கு விலக்கி காப்பாற்றினா ஆடுகளுக்கு நாங்க தண்ணீர் பாய்ச்சினோம் அப்படிங்கிற காரியம் சொல்றார். ஆக மோசேயினுடைய இருதயம் அநீதிக்கு எதிராக அல்லது அடக்குமுறைக்கு எதிராக நீதியை நடப்பிப்பதற்கு அவருடைய வாஞ்சை, அதாவது சாதகமே இல்லாத சூழலையும் அதிகாரமும் ஆளுகையும் நிறைந்த சூழல்களுக்கு மத்தியில நீதியை நடப்பிக்கக்கூடிய வாஞ்சை மோசேக்கு இருந்தது. இந்த மோசையைத்தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார், தன்னுடைய ஜனங்களை மீட்கும் மீட்பராக பயன்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதி என்பதற்கு வெளிப்படையான அல்லது மறைமுகம் இல்லாத அல்லது ரகசியம் இல்லாத இப்படி கூட அர்த்தங்கள் கொடுக்கலாம். தானியேல் கூட அப்படித்தான் இருந்தார். தானியேலை குற்றம் பிடிக்கிறதுக்கு அவங்க வகை தேடின போது அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, தானியேலை வேற எந்த விதத்திலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நீதியா இருக்கு, வெளிப்படையா இருக்கு, எந்த ரகசியமும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் நமக்கு ஒண்ணும் புரியப்பட மாட்டேங்குது. அவர் என்ன செய்யறாருனா, 3 தன்னுடைய தேவனை நோக்கி அவர் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த ஒரு காரியம், இந்த ஒரு காரியத்தின் மூலமாக மாத்திரம்தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு அவங்க வந்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல தானியேல் வெளிப்படையாக அல்லது ரகசியம் இல்லாத அவருடைய செயல்பாடு நீதியை அடிப்படையாக கொண்ட செயல்பாடு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணமே நீதியின் பிரமாணங்கள். அதனாலதான் அதுக்கு பேர் நியாயமான பிரமாணங்கள். அந்த நீதியான நியாயமான பிரமாணங்களை இஸ்ரேல் ஜனங்களால கை கொள்ள முடியல. அபூர்ணமாய் இருந்த அந்த ஜனங்கள் நீதியான பிரமாணத்தை அவங்க கை கொள்ள முடியல. அப்படி இருந்தும் தேவன் அவங்களுக்கு ஏன் அந்த பிரமாணத்தை கொடுத்தார் அப்படி நான் பார்க்கும் போது, கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொன்னபடி வாசிக்க வேண்டாம், நாம் வாசிக்கிற வார்த்தை நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்தக்கூடிய உபாத்தியாய் அல்லது வாத்தியாராய் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியரை போல இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போச்சு. உங்களால முடியாது, உங்களால இது செய்ய முடியாது, நீங்க அபூரணர்கள். ஆனா இவைகளெல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரு மெசியா முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காகத்தான் இந்த மெசியா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் தேவனிடமிருந்து வருவார் அப்படின்னு அவங்களை அங்க நோக்கி கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துச்சு இந்த பூரண பிரமாணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆக தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்துல விசேஷமாக அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள் கிட்ட அவர் நீதியை நடப்பிக்கிறதை மாத்திரமே விரும்புகிறார். நீதியை நடப்பிக்கிறதன் மூலமாக அவருக்கு பிரியமாக இருக்கும்படியாகவும் அவர் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனாலும் அந்த ஜனங்கள் கீழ்படியில கேட்கல. நீதியின்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க, தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிற வசனங்கள். தேவன் தான் சிருஷ்டித்த முதல் மனிதனிலிருந்து அவர் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களிடமும் நான் பார்க்கும் போது நீதியின் அடிப்படையில தான், நீதிக்காக இயங்குகிற வாஞ்சிக்கிற அந்த இருதயத்தின் அடிப்படையில தான் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இப்படி பல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு முற்பிதாக்கள் இப்படி புகழப்பட்ட நிலையில இருந்தாலும் அல்லது கனம் பெற்ற நிலையில அவங்க இருந்துட்டாலும் முழுமையான நீதியை அவர்களால் நடப்பிக்க முடியல. தன்னுடைய முதலாம் வருகையில் பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக மாத்திரமே பூரணமான நீதி வெளிப்பட்டது அல்லது முழுமையான நீதி நடப்பிக்கப்பட்டது. ஆமன் பண சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பரிபூர்ண மனிதராக வந்திருந்து அவர் தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும், அதனாலதான் லூக்கா 2 நம்ம வாசிக்கிறோம் அவர் பிள்ளை ஞானத்திலும் மனித வளர்ச்சியிலும் வளர்ந்திருந்தது அப்படின்லாம் நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. மற்ற மனுஷர்களுக்கும் பாவியான மனுஷர்களுக்கும் இந்த பரிபூர்ணமான மனிதனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. இவருடைய பேச்சு சொல் செயல் அனைத்தும் நீதியாக சரியாக ஒழுங்காக அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. அப்படித்தான் நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம். உடன்படிக்கை தன்னுடைய 30வது வயதில் அவர் உடன்படிக்கை பண்ணதற்கு பிற்பாடு அவர் தான் முதல் புது சிருஷ்டி. உடன்படிக்கைக்கு பின்னாடி அவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா நீதியை அனர்த்த கர்த்த தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு பரலோகத்துக்கு போன போது பரம தகப்பன் அவரை வரவேற்ற போது எபிரேயர் 1:8-9 நீங்க வீடுகளில் வாசித்துக் கொள்ளலாம். அந்த வசனங்கள் அவர் சொன்னபடி நீர் நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கை கொண்ட காரியங்களிலேயே மிக முக்கியமான ஜெயம் கொடுத்த காரியம் இதுதான். தேவன் அவர்கிட்ட அதைத்தான் சொன்னார், நீங்க போனீங்க, நீதியை நேசித்தீங்க, அக்கிரமத்தை வெறுத்தீங்க, அந்த கடமைக்காகத்தான் மற்ற எல்லாமே அதை நீங்க சரியா செய்தீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவரை வரவேற்றி பாராட்டினது அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாக வந்திருந்த போது அவர் பேசிட்டு செய்திட்ட காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படி தோணுச்சுனாக்கும் அவங்க சொன்னாங்க, இவர் பாத்தீங்களா பாவியான மனுஷருடைய வீட்டுக்கு போறாரு, இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போய் பேசிட்டு இருக்கிறாரு இப்படின்னு தோணுச்சு. உதாரணம் நாம் சொன்ன அப்படி சொன்னாங்க அந்த ஜனங்கள். உதாரணமா சொல்லிட்டோம்னா சக்கேயும், அவரை பற்றி நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 19:8 வாசிங்களே.
சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகேயு சகேயு பற்றி வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் ஆயக்காரர்களுக்கு தலைவர், வரி வசூல் செய்கிறவர்களுக்கு அவர் தலைவர். அந்த காலகட்டங்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில ரோமருக்கு ரோம ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக அல்லது ஏஜென்டாக தன் சொந்த ஜனங்களிலேயே வரி வசூல் செய்யக்கூடிய ஜனங்களை, அதான் ஆயக்காரர்கள், அவர்களை யூத ஜனங்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னாக்கும் ஒரு வெறுப்பா பார்த்தாங்க. சொந்த ஜனங்களுக்கிட்டேயே வரிய வாங்கி புறஜாதி கவர்மெண்ட்டுக்கு இவர் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு. உதாரணம் சொல்லிட்டோம்னா, முற்காலங்கட்டங்களில் இன்னைக்குல வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவை பிடிச்சிருந்த போது இந்தியர்களுக்குள்ளேயே ஒரு சிலர் வெள்ளக்காரங்களுக்கு சப்போர்ட்டா செயல்பட்டா நாம எப்படி நினைப்போம்? இந்த கதைகள்லாம் கேள்விப்படுறீங்களா? அது போல சில மனுஷர்கள் அப்ப பாருங்க, நம்ம கூடவே இருந்துட்டு நம்முடைய இனத்துக்கு நம்முடைய நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அந்த மனுஷன் அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் அவர் பேர்ல இருக்கும்படியே இருந்துச்சு. இந்த சகை எப்படிப்பட்ட மனுஷரா இருந்தார்னா, நல்ல ஒரு ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு. அதே போல அந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பிரபலமான மனுஷரா இருந்தார். பிரபலமான மனுஷனும் ஐஸ்வர்யமானமா இருந்தார். இப்ப கர்த்தர் அவருடைய வீட்டுக்கு போறார். எல்லாருடைய பார்வையும் சகை மேல எப்படி இருக்குன்னா, இது சரியில்லாதால் நம்முடைய இனத்துரோகி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா யார் வீட்டுக்கு போறாருன்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு தான் போறாரு. ஏன் போறார்? எல்லாருடைய பார்வையும் வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. கர்த்தருடைய ஒவ்வொரு பேச்சும் செயலும் நீதியை நேசிக்கணும், நீதியை விரும்பணும். சகையினுடைய விஷயத்துல எப்படி நீதியை நேசித்தது, எப்படி நீதியை விரும்பினது? சகை சொல்றார் தெரியுங்களா, ஆண்டவரே என் ஆசைகளில் பாவியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். என்ன இருதயம் பாருங்க. சகையும் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் முழுமையாக அதை நடப்பிப்பேன். ஏதாவது ஒரு சூழல், நான் நீதியை நடப்பிப்பதற்கான சூழல் எனக்கு உண்டானால் அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த இருதயம் சகையினுடைய இருதயம். இருதயங்களை ஆராய்கிற கர்த்தர், மைண்ட் ரீட் பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அவர் பார்த்த உடனே சகையினுடைய இருதயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கான வாஞ்சை, ஏக்கம் இருந்தது. கர்த்தர் அதனாலதான் சகையை வீட்டுக்கு போனார். பாருங்க மன சகோதர சகோதரிகளே, அப்புறம் இன்னும் வேதாங்கமத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தொடர்பு கொண்ட அல்லது அவர் சந்தித்த அவர் பேசிட்ட மனுஷர்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன். ஏதோ விசுவாசம் மற்ற வேறு சில காரியங்கள் நாம் சொல்றோம், இல்ல, அவங்களுடைய இருதயம் நீதியை நடப்பிப்பதற்கு ஏங்கின இருதயம், வாய்ப்பு கிடைத்தால் நீதியை செய்வதற்காக விரும்பிட்ட இருதயம், அந்த மாதிரி இருதயங்களோட தான் நம் ஆண்டவர் கூட செயல்பட்டார். நம் ஆண்டவர் தன்னுடைய முதலாம் வருகையில நீதியை நடப்பிக்க விரும்பினவர்களோடு அதிகம் தொடர்பு கொண்டார். நீதிக்கு விரோதமாக செயல்படுகிறவரோடு அவர் தொடர்பு வைக்கல, மாறாக கடிந்து கொண்டார். பரிசேயர்கள் தாங்கள் நீதியை நடப்பிக்கக்கூடிய நீதிமான்கள் என்று எண்ணி இருந்த போது கர்த்தர் அவர்களை என்ன சொன்னார்? வசனங்களை பாருங்க, லூக்கா 11:42.
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டதாளம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம்பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
பாருங்க, விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். பரிசேயர்களுடைய சூழல் அப்படித்தான் இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஆரம்பத்துல தொடங்கி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய முதலாம் அருகில வந்திருந்த போதும் நீதி 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 நம் ஆண்டவர் சீசர்களை கர்த்தர் எப்படி தெரிவு செய்தார்? முழு இரவும் ஜபம் பண்ணி பிரேயர் பண்ணி காலையில வந்து வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். காலையில வந்து சீசர்களை தெரிவு செய்தார். சீசர்களை தெரிவு செய்துட்டு கர்த்தர் சொன்னார், நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். பிதாவாகிய தேவன் எடுத்து இவர்கிட்ட கொடுத்தவங்க. அப்ப சீசர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன குணலட்சணத்தை பார்த்தார்? அன்பான சகோதர சகோதரிகளே, இது சப்ஜெக்ட்ல சகோதரர் 57:24 எரிப்பிரியின் நம்பர் சகோதரர் அசல் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கும் போது, சீசர்களை நம் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்ன கண்ணோட்டத்தோடு தெரிந்து கொண்டார் என்றால், சீசர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நாமே இப்படி பாவிகள், தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்துட்ட அந்த சந்ததியை பிறந்துட்ட தேவனுடைய ஜனங்கள் தான் நாமோ. ஆனா நாமோ அவர் கொடுத்துட்ட பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்ள முடியாத அளவுக்கு இவ்வளவு பாவியா இருக்கமே, இவ்வளவு சரியில்லாம இருக்கிறமே, தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிட்டு இப்படி தேவ நீதியை நடப்பிக்க முடியாத அளவுக்கு குறைவுள்ள பாவிகளா இருக்கிறமே, இந்த ஏக்கம் அவங்க கிட்ட இருந்துச்சான். அப்ப அவங்க நினைச்சாங்களாம், இந்த பூர்ண பிரமாணங்களை நமக்கு, அவர்கள் படிப்பறியாதவர்கள், வசனங்களை அப்படித்தான் வாசிக்கிறோம், இந்த பூர்ண பிரமாணங்களை நமக்கு நிறைவேற்ற முடியல, இன்னொன்னு நம்முடைய தொழிலும் அப்படிப்பட்டதா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? ஒருவேளை தேவன் ஏதாவது மாற்று வழிகள் கொடுத்தா, தேவன் வேற எந்த வகையிலையாவது நீதியை நடப்பிப்பதற்கான வழிமுறைகளை காண்பிச்சார்னா அப்ப நாம் பிடிச்சுக்கணும், அதை நாம் கரெக்டா செய்யணும். அந்த ஏத்தம் இருந்துச்சா? ஏதாவது ஒரு வழிமுறை கொடுக்க மாட்டாரா? அவருடைய பிரமாணங்கள்ல வேற எந்த வகையிலையாவது அவருக்கு உண்மையா நடப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த ஏக்கம் இருந்துச்சான். அந்த ஏக்கம் இருந்ததுனாலதான் யோவான் ஸ்நானகன் வந்து பேசும்போது ஒவ்வொருத்தரா போனாங்க அவர்கிட்ட. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதனாலதான் கர்த்தர் பேதுருவை கூப்பிடும் போது பேதுரு வந்த உடனே என்ன சொன்னா தெரியுங்களா? ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு நீங்க போயிடுங்க. ஏன் அப்படித்தான் இருந்துச்சு? நீதியை நடப்பிப்பதற்கான ஏக்கமும் வாஞ்சையும் இருந்துச்சு. அந்த வாஞ்சை கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை தெரிவு கொண்டது. ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை, நீதியை நேசித்து எப்படி எப்படி அவர் செயல்பட்டுகிறார் பாருங்க. இந்த வகையில நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில இருக்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமாக நம் ஆண்டவர் நீதியை நிறைவேற்றக்கூடிய நம் ஆண்டவர். நீங்க நியாயப்பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றணுமானா, முதலாவது தேவனை அன்பு செய், ரெண்டாவது உன்னை சிநேகிக்கிறது போல உன் அயலானையும் சிநேகி. இந்த ரெண்டு பிரமாணங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தினுடைய முழு நீதியும் அடங்கி இருக்கிறதுன்னு ஒரு அருமையான வழியை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமா சொன்னார், இல்ல நான் உங்களுக்கு இனிதை காட்டிலும் அதிகமாக, இதை காட்டிலும் மேலாக புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இப்படி ஒரு புதிதான கட்டளையை கொடுத்தார் அப்போஸ்தலர் யோவான். அன்பின் அப்போஸ்தலன் இது பற்றி தன்னுடைய நிருபங்கள் அங்கங்கு குறிப்பிட்டிருக்கிற வசனங்கள்லாம் நான் பார்க்கிறோம் சகோதர அன்பை பற்றி. ஆக இந்த நீதியின் பிரமாணத்தை சார்ந்து அல்லது நீதியை பிரதிபலிக்கக்கூடியதான அன்பை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறார் பாருங்க. நீதியை நேசித்து, எந்தெந்த வகையில கர்த்தர் நீதியை நேசித்தார்? எல்லா வகையிலும், பேச்சில, சிந்தையில, செயல்ல, எல்லா வகையிலும். அதுக்கப்புறமாக கர்த்தருக்கு பின்னாடி, நம் ஆண்டவருக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழிய காரியத்திலும் கூட, பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி அவங்க ஊழிய காரியங்கள்ல கூட, அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீதி நடப்பிக்கப்பட்டது. அவங்க பேசினாங்க. அப்போஸ்தலர் பவுல்லாம் உதாரணமா என்ன சொல்றாரு பாருங்க, தெசலோனிக்கேயர் முதலாம் தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் வாசிக்கலாம்.
விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு.
இந்த மூணு, பரிசுத்தமும் நீதியும் பிழையுள்ள, இது மூணுமே எதைத்தான் மையப்படுத்துதுன்னா நீதி. நீதி அப்போஸ்தலர்கள் தாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஏற்படுத்தி அந்த சபை ஜனங்கள்கிட்ட கூட அதிகாரம் செலுத்தல, நீதியை நடப்பித்தார்கள். கர்த்தருடைய சகோதரர்களாக எண்ணி அவர்களுக்கு மத்தியில் நீதியை நடப்பித்தார்கள். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவு பிழையற்றவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்களே சாட்சி. அதுக்கப்புறமாக இன்னொரு வசனம் வாசிங்களேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 25 அதிகாரம் 10 வசனம்.
நான் ராயனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன்.
அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்ல தெரியுங்களா, நான் யூதருக்கு எந்த அநியாயமும் செய்யல அப்படிங்கிறது சொல்றது மாத்திரம் இல்ல, பின்னாடி ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தேனால் அல்லது அநியாயம் நீதிக்கு புறமா ஏதாவது நான் செய்திருந்தேனானால் சாவதற்கு நான் உங்ககிட்ட மனு கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்ற, நான் மீறுதல் பண்ணியிருந்தேனானால், நீதிக்கு புறம்பாக நான் பேசி செய்திருந்தேனானால் நான் செத்துருவேன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் அப்போஸ்தலர், நீதியை உயிருக்கு சமமாக பார்த்தாங்களா? அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை தங்களுடைய உயிருக்கு சமமாக, உயிருக்கு இணையாக பார்த்தார்களா? பாருங்க அவருடைய வார்த்தைகளுக்குள்ள வெளிப்பாடுகளுடைய காரியங்கள் பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி அப்போஸ்தலர்களும் இப்படித்தான் இருந்தாங்க. இப்போ நாமும் நம்முடைய காரியங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரி, கர்த்தருடைய சீஷர் வகுப்பினர், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய வகுப்பினர், நம்ம கிட்டையும் தேவன் பிரதானமான குணமாக எதைத்தான் எதிர்பார்க்கிறார்னா, இந்த நீதியை நடப்பிப்பது. நீதியாய் வாழ்வதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் ஏறெடுக்கும்படியாக தேவன் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோமானா, அநேக முறை நாம கூட நீதியை நேசிக்கிறோம், நீதியை விரும்புகிறோம், ஆனா அக்கிரமத்தை செய்யறதான் நிறுத்த முடியல. நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுக்கணும். நம்ம நீதியை நேசிக்கிறோம், ஒரு சில நேரங்களில் அக்கிரமத்தையும் நேசிச்சிடறோம், அக்கிரமத்தை வெறுக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய பிரமாணம் இந்த மாதிரி சூழல்ல நீதியை நேசிக்கக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கா? அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய காரியங்களை உங்களால திடனா செயல்பட முடியலையா? உங்களால முழுமையா செயல்பட முடியலையா? நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு ஏற்படுத்தி தரேன். என்னுடைய குமாரனுடைய இரக்கத்தின் சிங்காசனம், கிருபையின் சிங்காசனத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். நீங்க எப்போ எப்போ நீதியை நேசிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேணும், அது முன்னாடி, அதுல மாற்றமே கிடையாது. அது முன்னாடி அது செய்வதற்கு உங்களுடைய அபூரணத்தினால முடியலையா, தோத்து போயிட்டீங்களா, உடனே உடனே கிருபையின் சிங்காசனத்துக்கு எப்ப வேணாலும், எனி டைம், எப்ப வேணாலும் உடனே ஓடுங்க. இரவு ஜபத்துல இல்ல இல்ல, அப்பவே அந்த செகண்ட்லயே, அல்லது முன்னாடி பேசியிருந்த, முன்பாக செய்திருந்த எந்த விதமான மீறுதல்கள், எந்த விதமான பாவங்கள் நம்முடைய இருதயத்துக்கு உணர்த்தப்படுதோ, நீதிக்கு புறம்பான காரியங்கள் எப்போ உணர்வு வருதோ, அந்த செகண்ட்லயே கிருபாசனத்தை நீக்கி ஓடுங்க. தேவன் அப்படி ஒரு பிரமாணமான ஏற்பாடு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த கிருபையின் சிங்காசனம் மாத்திரம் இல்லைன்னா நாமெல்லாம் எப்பவே ஒண்ணுமில்லாம போயிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே நாம் சுத்திகரிக்கும்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபையின் சிங்காசனம் அருமையான ஏற்பாடு தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் இது எப்போது இது நமக்கு முழுமையான பிரயோஜனத்தை தரும் என்றால், நீதியை வாஞ்சிக்கக்கூடிய இருதயம், நீதியை செயல்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்புகளுக்கான ஏக்கம் அது நம்ம மத்தியில இருக்கும் போது, தோற்று போனா பலவீனங்களின் நிமித்தம் தோற்று போகும் போது கிருபையின் சிங்காசனத்தின் மூலமாக நம்மை புதுப்பிச்சுக்கலாம். அப்போ அவர் தம்முடைய சொந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மை மீட்கிறார்னு வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல, அதுவும் விசேஷித்த காலகட்டமாகிய இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சத்தியத்தினுடைய பிரகாசம் அதிகம், தேவனுடைய வழிநடத்தல் கூட அதிகம். அதனாலதான் இந்த காலகட்டங்களில் சத்தியம் வெளிப்படுத்தல் நாம் எப்படி சொல்லமானா, நுட்பமான சத்தியங்கள், நுட்பமான சத்தியங்கள், நீதியை செய்யுங்கள், கட்டளைகள் கொடுக்கப்பட்டது போல இல்ல, அந்த வசனத்துக்குள்ள எது செஞ்சா தப்பு, எது செஞ்சா சரி, எது செஞ்சா நீங்க சரியாக்கலாம், எது செஞ்சா நீங்க மீறி போயிடுவீங்க, நுட்பமான சத்தியங்கள். இன்னும் சொல்லுவோம்னா நிபுணத்துவமான சத்தியங்கள், முன்னாடி கொடுக்கப்பட்டதுதான் அவருடைய விசேஷ சுவிசேஷத்தினுடைய பிரகாசத்தை நாம் அப்படி சொல்றோம், அல்லது சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை நாம் அப்படி புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சத்தியங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன நோக்கம்? இந்த சுவிசேஷ யுகத்துல அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிட்ட நம்ம கிட்ட அவர் பிரமாணமாக அல்லது பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணம், நேர்மையாய் நடப்பதை தவிர இன்னைக்கு நமக்கு வேற எந்த வேலையும் முக்கியமான வேலை இல்லை. தேவன் நம்ம கிட்ட நீதியாய் நடப்பதை தவிர வேற எந்த விதமான காரியத்தையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த அதுலயும் இந்த நேர்மையாய் நடப்பதற்கான கற்றுக்கொள்ளுதல், அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வதில் தேவன் நமக்கு அதிகமான அக்கறையும் காட்டுகிறார். அன்பு, இரக்கம், தயவு, சமாதானம், ஆவியின் கனிகள் எல்லாம் சொல்லணுமோ, அவைகள்லாம் வேணும் தான், வேணும். ஆனா அவைகள் எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணுமா என்றால், நீதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். நீதியை அடிப்படையாக கொண்டிருக்காத அன்பு உண்மையான அன்பு அல்ல, நீதியை அடிப்படையாக கொண்டிராத இரக்கம் உண்மையான இரக்கம் அல்ல, அது ஒரு வகையான மாய்மாலம். நீதியை அடிப்படையாக கொண்டிருக்காத சமாதானம், அது கூட உண்மையான சமாதானம் இல்லை. ஆமன் மன சகோதர சகோதரி, அதனாலதான் தேவன் தம்முடைய வசனங்கள்ல ஆணித்தரமாக நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அது என்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரம், என்னுடைய ஆளுகையின் அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் மற்ற எல்லா குணலட்சணங்களும் கட்டப்படணும். நீதி என்கிற அஸ்திபாரத்தை வைத்துதான் மற்ற சகல குணலட்சணங்களும் கட்டப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய ஜனங்களாய் இருக்கக்கூடிய இன்னைக்கு நமக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய செயல்பாடுகள்ல எந்த அளவுக்கான நேர்மை, எந்த அளவுக்கான நீதி நாம் நடப்பிக்கிறோம், நம்முடைய சக மனிதர்கள்ட்டையும் நம்ம கூட இருக்கிறவர்களுக்கிட்டையும் நாம் எந்த அளவுக்கான நீதியை நடப்பிக்கிறோம், அவர் அதை எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில நாம் பாருங்களேன், வசனங்கள் வாசிட்டோம்னா கொலோசேயர் 2:5 பாருங்க.
சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன்.
கொலோசேயர் 2:5, உங்கள் அந்த கடைசியில் இருந்து உங்கள் ஒழுங்கையும் வருதா, வருதுங்களா வசனம், வாசிங்க.
சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள
உங்களுடைய ஒழுங்கையும், சபைக்கான ஒழுங்கு, சரீர பிரகாரமான ஒழுங்கு, கர்த்தருடைய ஜனங்கள்கிட்ட அப்போஸ்தலன் பவுல் சுட்டிக்காட்டக்கூடியது பாருங்க, ஒழுங்கு இது நீ அதாவது நீதியை இப்படி சொல்லணுமானா இப்படியே சொல்லலாம், ஒழுங்கு, ஒழுங்கை நடப்பித்தல், இது அனைத்தும் நீதியினுடைய காரியங்கள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்புறம் ரோமர் 13 அதிகாரம் 7 வசனத்திலையும் அப்போஸ்தலர் பவுல் இப்படித்தான் குறிப்பிடுகிறார். வாசிங்க ரோமர் 13:7.
ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வாயாக இருந்துட்டு அப்போஸ்தலர்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தோமானா அதுல எது வெளிப்படுமானா நீதி, நீதியை சார்ந்த ஒழுக்கம் அடைகள். இப்போ நாம் நம்முடைய உடன் சகோதரர்கள் மத்தியிலேயோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொதுவான மனுஷர்கள்கிட்டயோ, குடும்பமோ, வேலை செய்யக்கூடிய இடமோ, சபையோ, மற்ற எங்காவது போகிற வருகிற அதாவது மற்ற மனுஷர்களுடைய தொடர்போ எதுவாக இருந்துட்டாலும் சரி, அப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது இந்த நேர்மை, நேர்மையை நடத்துதலை அவர் விரும்புகிறார். பொதுவாகவே மனுஷீக சுபாவம் என்ன செய்யுமானா, அதாவது இந்த அபூரணத்தில் இருக்கக்கூடிய மனுஷீக சுபாவம் என்ன செய்யுமானா, எந்த விஷயத்திலையும் தன்னுடைய சொந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு விரும்பாது, விழுந்து போன சுபாவம் அப்படித்தான் இருக்கும். ஆனா புது சிருஷ்டிகள், அதனாலதான் நமக்கு பேரு புது சிருஷ்டிகள் நாம் சொல்லும் போது, அவங்க கூட அவங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த அளவுக்கு தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கோ அல்லது எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையை நடப்பிக்கிறதுக்கு அல்லது நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் எடுத்து அந்த விருப்பத்தை கிரியைகளாக கூடுமானவரை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்களோ, அவங்களுடைய மனநிலை அந்த நீதியை சார்ந்திருக்குதோ, அது தேவனுக்கு பிரியமான விஷயமாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான வேலையே அதுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்திலேயே நாம் பார்த்துட்டோம்னா பொது ஒழுக்கங்கள்னு சொல்லுவாங்க, பொதுவான ஒழுக்கங்கள். பொதுவான ஒழுக்கங்கள்னா போக்குவரத்து விதிமுறைகள் நாம் சொல்லலாம். அப்புறம் இன்னும் நம்ம இன்னைக்கு பாருங்க, அதை பத்தி விளம்பரங்களை நிறைய கொடுக்குறாங்க, ஏன்னா இது கர்த்தருடைய கவர்மெண்ட், அப்படித்தான் இருக்கும். ரோட்டையில் எச்சி துப்பக்கூடாது, ஏன்னா பாருங்க, ஏன் அது வந்து ஒரு பொதுவான ஒழுக்கம். அந்த பொதுவான ஒழுக்கத்தை ஒருவர் கடைபிடிக்கும் போது அவர் நீதியை நடப்பிக்க இருக்கக்கூடிய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த எச்சில் துப்புவதன் மூலமாக மற்றவர்களுக்கு அது இடையூறை உண்டு பண்ணும். ஒரு சில நேரங்களில் நோய்களை உண்டு பண்ணலாம், அசுத்தத்தை, அநாகரிகத்தை உண்டு பண்ணலாம். அது செய்யக்கூடாது. பொதுவான ஒழுக்கம் இது, பொதுவான விஷயங்கள் சொல்லும் போதே இப்படி. அதுக்கப்புறமாக குப்பைகளை கண்ட இடத்துல போடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா ஏன், சுகாதார கேடு உண்டாகும், பொது ஒழுங்கு கெடும், இதெல்லாம் காரணம். அப்புறம் இன்னும் பாருங்களேன், அவர் ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டு இருப்பாரு, ஆனா அவருடைய அவர் போறதுக்கு வழியை மறைச்சு 2-3 நின்று தங்களுடைய கதையை சுவாரஸ்யமா பேசிட்டு இருப்பாங்க, வழியே விட மாட்டாங்க. அடுத்தவருடைய உரிமைகளை மீறுதல், அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலாவது இடையூறு செய்தல், இவைகள் எல்லாமே பொதுவான ஒழுக்கக்கேடுகள். சாலை விதிகளை மீறுகிறதோ, நம்ம கூட வண்டி கொண்டு போயிட்டு எங்க வேணாலும் கொண்டு போயிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்துவதோ, இது எல்லாமே பொதுவான ஒழுக்கங்கள். ஆனா கர்த்தருடைய ஜனங்கள்ட்ட சொல்லும் போது, அப்போஸ்தலர் பவுல் ரோமர் புத்தகத்துல சொன்னது போல, கர்த்தருடைய ஜனங்களுக்கு யாருக்கு எதை செலுத்தணுமோ அதை நீங்க செலுத்துங்க. அப்ப இந்த பூமியில நாம் ஜீவிக்கும் போது நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய அல்லது நேர்மையை விரும்பக்கூடிய ஜனங்கள் என்ற தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த குணலட்சணத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்னா, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் நீதியை கடைபிடிக்கிறோம் அல்லது நேர்மையை விரும்புகிறோங்கிறத அந்த மனநிலையை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் வெளிப்படுத்துறோம். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, சின்ன விஷயங்கள் தான், ஆனா அதுக்குள்ள நாம் அந்த ஒழுங்கையும் அதன் மூலமாக நீதியையும் வெளிப்படுத்துகிற வாஞ்சையுள்ளவங்களாக நம்ம இருக்கிறோம். சகல மனுஷர்களுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யுங்கள், இவைகளெல்லாம் அந்த நீதியின் பிரமாணங்களை நிறைவேற்றுமா? ஆமா, இவைகளில் இருந்துதான் அது ஆரம்பமாகும். நம்முடைய இருதயத்தில் இந்த சின்ன சின்ன செயல்கள் மூலமாக நம்ம இருதயம் என்ன நினைக்குதுன்னா, இப்படி நான் செய்துட்டா அது அவருக்கு இடையூறாகும், இப்படி நான் வண்டியை நிறுத்திட்டா மற்றவருக்கு அது இடையூறாகும், இப்படி நான் செய்துட்டா அது மற்றவரை பாதிக்கும். அந்த நீதி, அந்த பொது ஒழுக்கம், நம்முடைய அனுதின தொடர்புகள்ல நம்ம இப்படி இருப்பதை தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். ஏன்னா வரப்போகிற ராஜ்யம் சாதாரணமான ராஜ்யம் இல்ல, நீதி வாசம் செய்யும் புதிய வானம் புதிய பூமி. அந்த நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய வானம் புதிய பூமியில மற்ற குணலட்சணங்கள் இருந்துட்டாலும், தெய்வீக குணலட்சணங்கள் வெளிப்பட்டுட்டாலும், அங்க உயிர் தெழுப்பப்பட்டக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில தேவன் எதிர்பார்க்கிறது அவர்கள் நீதியை நடப்பிப்பதையே. அதனாலதான் அது நீதி வாசம் செய்யும் புதிய வானம் புதிய பூமி. இங்க நீதிமான் செழிக்க முடியாது, அங்க நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். என இது இப்ப தீமையில் அனுமதிக்கப்படுகிற இந்த உலகத்தினுடைய முடிவு பகுதியில இங்க நீதிமான் செழிக்க விரும்பினாலும் செழிக்க முடியாது. ஆனா அங்க அவர் நீதியை செழிக்க விரும்ப இருதயம் முடிந்த போது அந்த சூழல்கள் சாதகமான சூழல்களாக அங்க அவருக்கு இருக்கும். அப்ப அந்த நீதியை நடப்பிக்கக்கூடிய அல்லது நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய வானம் புதிய பூமியில இருந்து ஆளுகை செய்ய போகக்கூடிய ஜனங்களாக இருக்கிற நமக்கு விசேஷித்த பரீட்சைகள் நேர்மையாய் நடக்கும் போது தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நேர்மையாய் நடப்பதன் மூலமாக நீதியை நடப்பிப்பதற்கான காரியங்களை மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு சில நேரங்கள்ல பேச்சை காட்டிலும் செயல்கள் சிறப்பானதா இருக்கும். நீங்க அதை செய்யாதீங்க, அப்படி போடாதீங்க, இப்படி செய்யாதீங்க, அது அசுத்தமா இருக்கும், அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், அதெல்லாம் செய்ய சொல்றத காட்டிலும் அதே வேலையை நாம் செய்யும் போது நம்முடைய இருதயத்தில நீதி துளிர்விடும். அந்த நீதி ஒழுங்கின் பிரமாணமாக வளர்ந்து அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சின்ன விஷயங்கள்ல நீதி செய்ய பழகின நமக்கு பெரிய விஷயங்கள்ல அநீதிக்கு நாம் துணை போகவே மாட்டோம். இந்த நேர்மையான பயிற்சியை தான் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பற்றினதான ஒரு சில விளக்கங்கள்லாம் நம்ம வேலை செய்யற இடங்கள்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதினா, மத்தேயு 24 அதிகாரம் 12 வசனம் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல வாசிங்க. மத்தேயு 24:12
அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும்.
அக்கிரமம் அல்லது அநீதி அல்லது ஒழுங்கின்மை, அதான் சரியான வார்த்தை. அப்படி அக்கிரமம் வாசிங்க, மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நம்முடைய காலம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அக்கிரமமும் அநியாயமும் தலைத்து ஓங்கக்கூடிய காலம் இந்த காலம். எப்பக்கத்துல திரும்பி பார்த்தாலும் அநீதியே அதிகமான புழக்கத்திலே அல்லது பழக்கத்திலே இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். நீதியாய் நடக்க விரும்புகிறவர்களையும் அநீதியை நோக்கி திருப்பக்கூடிய ஆபத்தான காலம் இந்த காலம். கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வாதமான காலத்தில் ஜீவிக்கக்கூடிய அதே தருணத்தில் மிகவும் ஆபத்தான சூழலையும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் எட்டி பிடிக்கிற அளவுக்கான சத்தியத்தின் ஐஸ்வர்யங்கள் அவங்களுக்கு எட்டுதோ அதுக்கேற்ற பொறுப்பும் கடமையும் இவங்களுக்கு வந்துடுறதுனால ஆபத்தும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கு தங்களுடைய ரட்சிப்பை குறித்து. அதனாலதான் தேவன் அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது இப்படி நமக்கு சொல்றார், சுற்றும் இருக்கக்கூடிய அல்லது எப்பகுதியிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அநீதியைத்தான் விரும்புவாங்க, அநீதி செய்வதற்கு தான் வாஞ்சிப்பாங்க, தீமை செய்கிறவர்கள் திடப்படத்தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யக்கூடாதான்? யாத்திராகமம் 23:2 தீமை செய்ய திரளான பேரை பின்பற்றாதீர்கள். நீங்க அப்படி போகாதீங்க. அப்படி போய் நிறைய ஜனங்கள் செய்யற மாதிரி என்ன செய்யறது? சொந்தக்காரர் தானே, என்ன செய்யறது? நண்பர் தானே, அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சூழல என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணித்தானே ஆகணும். அதனால போக வேண்டியதாயிருச்சு, அதனால பண்ண வேண்டியதாயிருச்சு. வேண்டாம், அநீதி செய்ய, நீதிக்கு புறமானதை செய்ய அல்லது நேர்மையான காரியங்களுக்கு புறமான காரியங்களை செய்ய தீமை செய்வதற்கு நீங்க திரளான ஜனங்களோடு போக வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஜனங்களோடு நாங்க போக வேண்டாம். நாம் நேர்மையை தான் கடைபிடிக்க விரும்புறோம், உண்மையாத்தான் வாழ விரும்புறோம். ஆனாலும் நாம் மற்றவர்களால் அந்த இகழ்ச்சிக்குள்ளாக நாம் போகும்போது அல்லது மற்ற ஜனங்கள் அந்த அக்கிரமம் மிகுதியான அக்கிரமங்களை செய்யும் போது இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான இருதயம் இருக்கும் தெரியுங்களா? வாசி பாருங்க ஒரு அருமையான வசனம், 2 பேதுரு 2:6-7 வசனங்கள் வாசுங்க. 2 பேதுரு 2:6-7
சோதோம் குமாரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட
நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம இருதயத்தை கண்டு கண்ணால பார்த்து கண்ணு கைத்த தூரத்துல அவங்க செய்துட்ட அக்கிரமங்களை கேட்டு நாள்தோறும் தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்ட லோத்து, அந்த அக்கிரமமும் அநியாயமும் செய்யக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மத்தியில லோத்து இருந்துட்டாலும் தேவன் அவர்கிட்ட எந்த நீதியை எதிர்பார்த்தார் பாருங்க. நீதிமான் லோத்துன்னு சொல்லும் போது லோத்துக்கிட்ட தேவன் எப்படி நீதியை எதிர்பார்த்தாரு? அந்த ஜனங்களுக்கு மத்தியில அவர் போயிட்டாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இருந்துட்டாலும் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை இவர் பங்கெடுக்காமல் இருந்தது மாத்திரமில்ல, நீதிக்கு புறம்பான காரியங்களை கண்டு இவரால் எதிர்க்க முடியலானாலும் அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சான், நாள்தோறும் வாதிக்கப்பட்டுச்சான், குத்துச்சான். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அநீதி அதிகமான புழக்கத்தில் உள்ள காலத்தில் நாம் இருக்கும் போது கூட நம்முடைய இருதயம் அப்படித்தான் இருக்கணுமா? கூடுமானவரை நேர்மையாய் நடப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் நாம் ஏறெடுத்துட்டு நம்மையும் மீறி இந்த அக்கிரமங்கள் செயல்படும் போது நம்முடைய இருதயம் அப்படித்தான் இருக்கணுமா? நாள்தோறும் வாதிக்கப்படணும், குத்தப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அது நீதியின் மேலுள்ள வாஞ்சை, நீதியை நடப்பிப்பதற்கான வாய்ப்புகளுக்கான வாஞ்சை. இப்படித்தான் நம்ம அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி எந்த வகையில நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தியோ அல்லது சீர்படுத்தி நாம் வைக்க முடியும் என்றால் அதற்கு ஒரே ஆதாரம் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தோடு எந்த அளவுக்கு நாம் இசைவாய் ஜீவிக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்மால நேர்மையாய் நடக்க முடியும். தேவனுடைய வசனங்களுக்கு இசைவாக எந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவைகளை கை கொள்றோமோ அதை பொறுத்துத்தான் நாம் நீதியை விரும்பக்கூடிய ஜனங்கள் என்று நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்கள், அதனாலதான் நாம் பார்த்தோம், அவைகள் அனைத்துமே நீதியை அடிப்படையாக கொண்ட பிரமாணங்கள். அந்த பிரமாணங்களுக்கு இசைவாக ஒருவர் தன்னுடைய மனதிலே அவர் தீர்மானம் எடுத்து அவைகளுக்கு ஏற்றபடி தன்னை வாழ்வதற்கு பழக்கிக் கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை தேவனுடைய நீதிக்கு பிரயோஜன, அதாவது ஏற்ற வகையிலாக இருக்கும். பரிசுத்தமான இருதயம் அல்லது சுத்த மனசு அப்படி சொல்லலாம், தன்னை பற்றி அதிகமாக எண்ணாத ஒரு நிலை, இது ரெண்டுமே நீதியை கடைபிடிப்பதற்கு அவசியம். ஒரு தனிப்பட்ட சகோதரனுடைய உரிமையையோ அல்லது ஒரு வகுப்பாளருடைய உரிமையவோ நாம் பாதிப்புக்குள்ளாக்கும் போது அல்லது அதற்கு நாம் இடர்தல் செய்யும் போது அந்த இடத்துல நாம் என்ன செய்யறோமா தெரியுங்களா, நீதிக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்யறோம்னு அர்த்தம். குறிப்பா நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலம்னா, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தில் நாம் இருக்கும் போது சபையினுடைய நலன்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நாம் எடுத்து பார்க்கும் போது தேவன் இந்த காலத்துக்கே உரிய சத்தியம், அதை நம்ம தைரியமா சொல்லலாம், இந்த காலத்துக்கே உரிய சத்தியம் சபையினுடைய தேர்தல் பற்றின சத்தியம், சபையினுடைய எலெக்ஷன் பற்றின சத்தியம், இந்த காலத்துக்கேற்ற சத்தியம். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள், நீதியை நடப்பிக்கிறவர்கள் அநீதியை விரும்பக்கூடியவர்கள் பிரிக்கப்படக்கூடிய காலம். அது எதன் அடிப்படையில் இருக்கும், நீதிக்கு இன்னொரு பேர் தான் ஒழுங்கு. அப்போ சபையில நடக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறைகளை ஒருவர் எந்த அளவுக்கு கை கொள்ளுகிறார்களோ அல்லது இந்த ஒழுங்குமுறைகளை எப்படி போற்றி ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வகையில அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதியின் நடப்பித்தலை அல்லது நேர்மையை விரும்பக்கூடிய இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஏதுவாக இருக்கும். சபையினுடைய மேற்பார்வையாளராக அல்லது மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நீதியினுடைய விஷயத்தை வைத்து பார்க்கும் போது தன்னுடைய எண்ணத்தை முக்கியத்துவப்படுத்தி, அது எப்படி சொல்லலாமானா, ரீபரன்ஸ் நம்பர்ல கூட அதுல சகோதரர் 59:57 அதுல அவர் சகோதரர் அசல் அதை பற்றின அதில் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். காலத்துக்கேற்ற சத்தியம் கொடுக்கப்பட்டாச்சு, அந்த சத்தியம் இதுதான் என்று அங்கீகரிக்கவும் பட்டாயிற்று, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கைக்கேட்டியாச்சு. அப்போ அந்த கைக்கு எட்டின அந்த வாய்ப்புகளை செயல்படுத்துற விஷயங்களை கை கொள்ளக்கூடிய சபையினுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய மூப்பர்கள் அந்த அந்த விஷயத்துல எவ்வகையிலும் எந்த வகையில இருந்தாலும் சரி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சபையினரை வற்புறுத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்தாரானால் அவர் நீதிக்கு விரோதமாக செய்கிறார்னு அர்த்தம், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறார்னு அர்த்தம். சபையினுடைய விஷயங்கள்ல ஒரு மூப்பனானவர் அவர் எந்த விதத்திலையோ, சுருக்கமா சொல்லலாம், அதுக்கான அதிக விளக்கம் இல்ல, எந்த விதத்திலோ சபையினரை வற்புறுத்தக்கூடிய காரியங்கள் ஈடுபடுவாரானால் அவர் தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் இடத்தை அபகரிக்க விரும்பக்கூடியவர். அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வீக முறைகளை நாம் ஒதுக்கி வைத்தது போன்று எண்ணத்துக்குள்ளாக நாம் எண்ணப்படுவோம். அதுக்கப்புறமாக நாம் பார்க்கும் போது இந்த நீதியை பற்றினதான விஷயங்கள்ல பாருங்க, அது எங்க தொடங்கி ஆகாமல தொடங்கி எப்படி படிப்படியா தேவன் தன்னுடைய நீதியின் பிரமாணங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார், நீதியை விரும்பக்கூடிய ஜனங்களை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், நீதியை விரும்பி நடப்பித்த ஜனங்களை எப்படி உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார், இவைகளை நமக்கு தெளிவாக காட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய காலங்கள் நாம் வரும்போது அதுதான் நாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பொதுவான ஒழுங்குமுறைகள் அல்லது பொதுவான ஒழுக்கங்கள், சபையினால சபையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள் அல்லது ஒழுக்கங்கள், இவைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நேர்மையாய் நடப்பிக்க விரும்புகிறதை நாம் வெளிப்படுத்துகிறோம். மீக்கா 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர்
வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்து, நியாயம் செய்து, நீதி செய்து. இந்த நீதி செய்தல்ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட், நமக்கு நம்மை நீதிக்குள்ள உட்படுத்திக் கொள்கிறது. இது நம்மைத்தானே, அதாவது தன்னைத்தானே பரிசோதனை பண்ணிக் கொள்ளக்கூடிய வசனம் இந்த வசனம். நியாயம் செய்யணும், நமக்கு நீதி செய்யணும், நாம் முதலில் நீதியில் நடந்து கொள்ளணும். அதுதான் இந்த வசனங்கள் பிரதிபலிக்கிறது. இந்த வசனங்களை நம் இங்க மீகா தீர்க்கதரிசி எழுதின இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு நினைவுக்கு வரணும். இன்னொன்னு, நாம் நீதியை செய்து மற்றவர்கள் பேர்ல இரக்கம் காட்டணும். நாம சுய இரக்கம் பாராட்டிட்டு மற்றவர்கள் பேர்ல நீதியை செலுத்தக்கூடாது. என் சூழல் அப்புறம் என்னதான் பண்ண முடியும், அப்புறம் கொஞ்சம் அப்படித்தான் பேச முடியும். அப்படி நம்ம பேசிட்டு அடுத்தவங்க பேசினா அது சரியே இல்லை. பாருங்க பாருங்க, அந்த வார்த்தையோட தொடக்கால் சேர்ந்து வந்துச்சுல அப்படின்னு பேசக்கூடாது. கர்த்தர் அதைத்தான் நம்ம கிட்ட சொல்றாரு. பரிசேயர்களுடைய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, லூக்கா 16:15, லூக்கா 16:15.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். அந்த உவமை நமக்கு தெரியும், அந்த உக்கிரானக்காரனை பற்றி சொல்லும் போது, அநீதியான உக்கிரானக்காரன் பற்றி, உவமை பற்றி நமக்கு தெரியும். அந்த இடத்துல வரக்கூடிய பரிசேயர்களை பற்றி கர்த்தரின் இடத்துல சொல்றார். அந்த வசனத்தினுடைய சாராம்சம், நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நீதியை மையப்படுத்தின விஷயம்தான். ஆனா அதுல என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உண்மையின் மூலமாக பரிசேயர்கள் என்ன செய்திருக்கணும், கொடுக்கப்பட்ட இந்த நீதியான பிரமாணத்தை தாங்களால முழுமையா செய்ய முடியல, என்னால முழுமையா அதை என்னாலே நடக்க முடியல, நானே குறைபாடத்தான் இருக்கேன். அப்ப மற்ற ஜனங்களா இருக்கக்கூடிய நீங்களும் உங்களாலேயும் எப்படி நடக்க முடியும், நீங்க உங்களுக்குள்ளையும் குறைவுகள் இருக்கத்தானே செய்யும். அதனால உனக்கு 80 செலுத்த முடியுமா, உனக்கு 50 தான் செலுத்த முடியுமா, பரவாயில்ல எதையாவது செலுத்தி கணக்க முடி அப்படின்னு முடிச்சிருக்கணும். அவங்க பரிசெயர்கள், நானும் முழுமையா செலுத்த முடியல, நீதி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியல, உங்களாலையும் நடக்க முடியாது, நாம நம்மால கூடுமானவரை நடக்கலாம், நம்மால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பிரியமானபடி வாழலாம். இப்படி பேசியிருக்கணும் பரிசெயர்கள். பரிசெயர்கள் அதை செய்யல. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளை, அந்த ஓமையின் மூலமாக கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் போது, நீதியை நடப்பிக்கக்கூடிய ஜனங்கள், நேர்மையை விரும்பக்கூடிய ஜனங்கள், இந்த ஜனங்களாகிய நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது அல்லது தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணம் என்ன தெரியுங்களா, நாம் அபூர்ணர்களாக இருந்து கொண்டு முழுமையான நீதியை நாமே நடக்க முடியாதபடி இருந்து கொண்டு நம்முடன் சகோதர சகோதரிகள் மத்தியில இரும்பை போல நீதியை கொண்டு போய் முன்னாடி வச்சோமானா நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம். அப்பதான் நாம் சொல்லணும், நானும் அபூர்ணர் தான், என்னாலும் முழுமையா நடப்பிக்க முடியல, தேவனுடைய நீதியை நடப்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முழுமையா நடக்க முடியல, நான் இப்படி இருக்கணும்னு விரும்புறேன் முழுமையா என்னால செயல்படுத்த முடியல. அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ என்ன பண்ணுவாங்க, அவங்களாலையும் முடியாது, நடப்பிக்கன்னு நினைக்கிறாங்க, ஏதோ பலவீனத்துல மீறுதல் பண்ணிட்டாங்க. நம்முடைய இருதயம் அப்படித்தான் வாஞ்சிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாஞ்சை இருக்கணும். அப்பதான் தேவனுடைய பார்வை நமக்கு மிகுந்த கிருபையை அது பெற்றுக்கொண்டு கொடுக்கும். உடன் சகோதரர்கள்கிட்ட அதை சொல்லும் போது, நம்மால கூடுமானவரை அவருக்குரிய தாளந்தில் எந்த அளவுக்கு நம்மால் கூடுமானவரை அவருக்கு உண்மையாக நேர்மையாய் நடக்க விரும்புவோம், நம்மால் கூடுமானவரை அவருக்கு முன்பாக நீதியாய் நடப்பிக்க நீதியை நடப்பிக்க விரும்புவோம், அந்த மனநிலை நமக்கிட்ட இருந்தா நீதியோடு கூட இசைவா கர்த்தர் கொடுத்த அந்த அன்பின் பிரமாணம் வெளிப்படும். வெறும் அன்பு இல்லாது தேவனுடைய நீதியை அஸ்திபாரமாக கொண்ட அன்பு. தேவன் வெறும் நீதியை மாத்திரமே தூக்கி பிடிச்சு வச்சிருந்தார்னா நம் யார் மனுக்குளம் யாருமே எப்பவுமே இருக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீதியோடு கூடிய அன்பையும் இரக்கத்தையும் அவர் வெளிக்காட்டினதுனாலதான் பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல தேவன். ஆனா அவர் அவ்வளவு நீதிபர, அவர் உன்னதமானவர், பரிசுத்த ஸ்தலத்துல வீற்றிருக்கிறவர், ஆனா பாவிகளை கீழ் நோக்கி பார்க்கிறார். அவருடைய கனம் எப்படி உயருது, அவருடைய மகிமை எப்படி உயருது. வெறும் நீதியை மாத்திரம் அவர் கை கொட்டியிருந்தார், ஆனால் வசனம் சொல்றபடி அவர் பயங்கரமானவர், ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த நீதியை அஸ்திபாரமாக கொண்டு அவர் அன்பை வெளிப்படுத்தினதன் நிமித்தம் நீதியை அவர் நிறைவேற்றினார். நாம யாரும் நிறைவேற்றல, அவர் நிறைவேற்றினார். தம்முடைய குமாரனையே கொடுத்து நீதியை நிறைவேற்றி அதன் வழியாக அன்பை செலுத்தினார். அதே குணலட்சணம் தான் தேவன் நமக்கிட்டே எதிர்பார்க்கிறார். நீதியை நமக்கு நடப்பிப்போம். அப்படி நமக்கு நடப்பிக்கக்கூடிய காரியத்துல தான் நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அநேக முறை தோற்று போயிடுறோம், கிருபாசனத்துக்கு நோக்கி ஓடுறோமே தோற்று போயிடுறோம். அப்ப நாமே குறைவுள்ள நீதியை நடப்பிக்கக்கூடிய நிலையில இருந்து கொண்டு உடன் சகோதரனைய உடன் சகோதரியையே அவங்க முழுமையாத்தான் நீதியை நடப்பிக்கணும்னு நாம் நினைச்சோமானா கர்த்தர் சுட்டிக்காட்டக்கூடிய பரிசேயர் வகுப்பினர்ல கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள் போலாயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய நீதியையும் நீதி சார்ந்த அன்பின் பிரமாணத்தையும் நம்ம விட்டுட்டோமானா கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிற வகுப்பினர் ஆயிடுவோம், வஞ்சனைக்குள்ள போயிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய ஜனங்கள் கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான். தேவன் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கறது தெரியுங்களா? தேவன் நம்ம கிட்ட நேர்மை என்று எண்ணக்கூடிய குணலட்சணம் ஒண்ணுமே இல்லை. தேவன் நம்மை பார்த்து நேர்மையாளர்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஜீவனால் முழுக்க ஒருவேளை உண்மையாகவே இருந்துட்டாலும் அவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை நேர்மைன்னு பாக்குறார். எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட நேர்மைன்னு பாக்குறாரா தெரியுங்களா? எப்போ நான் பாவி, நான் குறைவுள்ளவன் என்று நாம் நம்மை ஒப்புக்கொள்ளுகிறோமோ, அப்பா நீங்க எவ்வளவு நல்லவர், நீங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவர், நீங்க எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவா மன்னிக்கிறீங்க, இவ்வளவு நாள் செஞ்சும் இன்னும் என்ன நீங்க உயிரோட வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் மீறுதல் பண்ணியும் இன்னும் உங்க சத்தியத்தினால என்னை போஷிக்கிறீங்க, இவ்வளவு அக்கிரமங்களுக்கு மத்தியில எத்தனையோ மனுஷர்கள் இடறி போயிருக்க என்னை என்னுடைய கால்கள் வலுவாதபடி காப்பாற்றிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா, நான் எவ்வளவு குறைவுள்ளவனா இருக்கேன். இப்படி நாம் ஒத்துக்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இல்ல, நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால், ஆமாப்பா நான் பாவி, நான் ரொம்ப பாவி, உங்களுடைய நீதியை முழுமையாக நடப்பிக்க முடியல, ரொம்ப பாவி, இப்படி நாம் ஒத்துக்கொள்ளும் போது, நான் பாவி குறைவுள்ளவன் என்று நாம் ஒப்புக்கொள்ளும் போது தேவன் நம்மை நேர்மையுள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமே இருக்கோம், ஏதோ ஒரு நம்ம கிட்ட ஒருத்தன் திருடிட்டான், திருடுன திருடுன நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறோம், அவன் நான் செய்யல அப்படி செய்யல இப்படி செய்யல அவனுக்கு அடி அதிகமா விழும். அதே திருட பசியில திருடிட்டங்க, ஏதோ இயலாத சூழல திருடிட்டேன், தப்புதான் மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நமக்கு தான் செய்த திருட்டுத்தனத்தை தவற ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை யாராவது அடிப்போமா? விடுங்கப்பா ஏதோ தப்பு செஞ்சுட்டான், ஏதோ ஏதோ பசியில செஞ்சுட்டான், ஏதோ செஞ்சுட்டான், விடுங்க விடுங்க, சரி போப்பா இனிமேல் வராதங்க வராதப்போ சொல்லி விடுவோமா இல்லைங்களா? நமக்கே இந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே கர்த்தர் சொல்கிறபடி நம்முடைய இருதயமே இப்படி இருக்கு இல்லைங்களா? அப்ப தேவனுடைய இருதயம் அவர் எவ்வளவு பெரியவர், நாம் அவர் முன்னாடி போய் அப்பா நான் பாவிதாப்பா ஒத்துக்கொள்ளும் போது அவர் எப்படி பார்க்கிறார் நம்மை? அந்த நீதி நமக்கு வச்சுட்டு அந்த நீதியின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துவதை தேவன் இப்படி பார்க்கிறார் நம்ம கிட்ட. கர்த்தருடைய ஜனங்கள்னு சொல்லும் போது எப்போ நாம் நீதியை நடப்பிக்கிறோமோ அல்லது எப்போ நாம் நேர்மையை நடப்பிக்கிறோமோ அப்போது நம்முடைய இருதயம் சமாதானமா இருக்குமா, நிறைஞ்ச சமாதானத்துக்குள்ள இருக்குமா? எத்தனை எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை இழப்புகள் என்ன வந்திருந்தாலும் நீதியையும் நேர்மையும் மாத்திரமே நாம் நடப்பித்திருந்தோமானால் அல்லது சிந்தித்திருந்தோமானால் அல்லது செயல்படுத்தி இருந்தோமானால் நம்முடைய இருதயம் அப்படியே தென்றல் காற்றில் மிதப்பதை போல ஒரு சமாதானத்துக்குள்ளாக இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் நமக்கு வந்திருக்கும். தமிழ்ல நமக்கு அருமையான பழமொழி இருக்கு, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுன்னு இருக்கும். நேர்மைக்கு மீறுதல், நீதிக்கு மீறுதல் செய்திருக்கும் போதுதான் நம்முடைய மனசே நம்ம தூங்க விடாது. ஆனா நீதியும் நேர்மையும் நாம் மனத்திருந்தோமானா, நடத்தி இருந்தோமானா, நடப்பதற்கான முயற்சிகள் நாம் செய்திருந்தோமானா, அல்லது குறைந்தபட்சம் லோத்தினுடைய இருதயம் வாதிக்கப்பட்டது போல நம்முடைய இருதயம் வாதிக்கப்பட்டிருந்ததானால் தேவன் அருளுகிற புத்தி கெட்டாதான சமாதானம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நிறைவான இழைப்பாறுதலுக்குள் நாம் நடத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா இக்கட்டுகளுக்கு மத்தியிலையும் நாம் நடத்தப்பட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போதுதான் இழைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். குறிப்பாக இந்த நாட்கள்ல நீதியை பற்றினதான காரியங்கள்ல சொல்லும் போது நம் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும், பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிருக்கட்டும். பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாயிருக்கணும்னா அவர் என்ன சொல்றார் வர்றாருனா, இது பற்றினதான விளக்கங்கள் லைஃப் ஆஃப் கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்தியனுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் மற்றும் ரீப்ரின்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க வாசிச்சிருப்பீங்க. அப்ப பரிசேயர்களுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்ததுனா, பரிசேயர்கள் கூட நியாயப்பிரமாணத்தை கையில தான் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னாக்கும் சத்தியத்தை சத்தியமா சொல்லல, அப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை பற்றினதான உபதேசத்தை பற்றினதான துல்லியமான அறிவு அவர்களுக்கு வேணும். ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா இந்நாட்கள்ல பிசாசுவினுடைய வஞ்சனையின் நிமித்தம் உபதேசத்திலே குளறுபடிகள் உண்டாக்கவும், நாம் கட்டிட்டு வந்திருக்கக்கூடிய அஸ்திபாரங்களை அசைக்கும்படியாகவும், ஈடுபடியினுடைய கொள்கைகளை மறுதளிக்கும்படியாகவும் மிக நுணுக்கமான வஞ்சனைகள் நமக்கு மத்தியில கடந்து வந்துடும். அதனாலதான் சகோதர ரசல் அதற்கு விளக்கம் சொல்லும் போது, எப்படி ஒரு வெளிச்சம் எரிவதற்கு அந்த திரி சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமோ, அதே போல கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணுமானா, அந்த திரியை சத்தியமாக இந்த வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு ஏதுவான காரியங்களை அவர் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அதை செயல்படுத்தாம சத்தியத்தை பற்றி அந்த துல்லியமான அறிவை அவர் பெற்றுக்கொள்ளாம இருந்துட்டார்னா, அவர் கூட வெளிச்சம் கொடுக்கலாம், வெளிச்சத்தோட கூடவே அந்த திரி வெட்டப்படாததுனால அதனுடைய நிழலும் சேர்ந்து வரும். அப்ப அந்த வெளிச்சம் வெளிச்சமாக இருக்காது, மங்களாக இருக்கும். அதே போல கர்த்தருடைய ஜனங்களை பற்றி நான் சொல்லும் போது, கொஞ்சம் சத்தியத்தை அதிகமான தப்பறையான வெளிச்சத்தை கொண்டு கலந்து பேசும்போது அது சரியான நீதியாக இருக்காது. அப்புறம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பத்தி சொல்லும் போது, மனுஷர்களுக்கு முன்பாக பாராட்டு பெறுவதற்காக தேவனுடைய கனமிக்க சத்தியங்களை பிரதானப்படுத்தியோ பிரமாண்டப்படுத்தியோ நாம் பேசிடக்கூடாது. மனுஷர்கள் பாராட்டணும் இல்லை, நாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால், அந்த வாய்ப்பை நாம் பிரயோஜனப்படுத்தும் போது என்ன செய்யலாமானா, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல முதலாவது மகிமை பிதாவாகி தேவனுக்கு ஏறெடுக்கணும். ஒருவேளை அடுத்ததாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படணும், அதுக்கப்புறமாக அவருடைய சத்தியம் மகிமைப்படுத்தப்படணும். இதற்கு அப்பாற்பட்டு வேற எந்த கனமும் மகிமையும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல யாருக்கும் வரக்கூடாது. ஆமன் மன சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, அதாவது மனுஷர்களுக்கு முன்பாக பாராட்டு பெறும்படியான ஒரு காரியங்களை அதாவது சத்தியத்தோடு இசைத்து நாம் பேசிடக்கூடாது. இது எல்லாமே பரிசேயர்களுடைய ஆவியை பற்றி சொல்லும் போது. இன்னும் சத்தியத்தை பற்றியதான காரியங்களை சொல்லும் போது, சத்தியத்தை வந்து பேசுறாங்க சொல்றாங்க, ஆனா அது குறைவாய் எடை போடுறாங்க, குறைவாய் மதிப்பு குறைவாய் எடை போடுகிறாங்க. ஏன் இந்த உபதேசத்தை பற்றினதான காரியங்களை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய நீதி முக்கிய ஆதாரம், அதான் அஸ்திபாரம். ஆனா அந்த நீதி எதன் அடிப்படையில் எதை கொண்டு கட்டப்படுகிறதுனா, இந்த உபதேசத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனங்கள் பிரமாணங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. நீதி அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமா இருக்கு. அதனாலதான் நம்முடைய ஜீவத்தினுடைய நாட்கள்ல உபதேசத்தை குறித்ததான கவனம் நமக்குள்ள இருக்க நண்பக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்கள் அநேகர் குளிராயும், சிலரே அனலாயம் இருக்கிறதுனால ராஜ்யத்தில் சுதந்திரலா ஆக போகிற ஜனங்களுக்கு விலை உயர்ந்த பாடங்கள் தேவை. சகோதரர் அவருடைய எழுத்துக்களில் குறிப்பிடும் போது, ஒரு முறையான வகையில் நீதியை புரிந்து கொள்வதும், ஒரு முறையான வகையில் நீதியை புரிந்து கொள்வதும், அந்த நீதியை புரிந்து கொண்ட பிற்பாடு அது பொன்னான கற்பனையான அன்போடு இசைந்து ஒத்துப்போக செய்வதற்கான முயற்சிகள் ஏறெடுப்பதும் நமக்கு ரொம்ப அவசியமானது. வெறும் நீதியை மாத்திரமே புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிட்டு அதை எந்த வகையில் அன்போடு சேர்த்து ஒத்து போகும்படி செய்ய முடியும், அதற்கான முயற்சிகள், அந்த முயற்சிகள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறமாக நாம் பார்த்துட்டோம்மா, இது நியாய தீர்ப்பின் காலம், நம் கடைசி நாட்களில் ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். நீதியின் ராஜா ஆளுகைக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாத காலப்பகுதியில் நாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல, இது நியாய தீர்ப்பின் காலமாக இருக்கிறதுனால நீதியை பற்றினதான கருத்துக்கள் அதிகமாக ஒழிக்கிறத நாம் கேட்க முடியும். உலகளவில் உரிமைக்கான போராட்டம், அநீதியை எதிர்த்து போராட்டம், அடக்குமுறையை எதிர்த்து போராட்டம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறத நாம் பார்க்கிறோம், அவைகள் நடக்கும். இன்னும் மனுஷன் அந்த இன்னும் அபூர்வத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான உரிமையையும் கேட்டு கூட போராடக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு உச்சக்கட்டம் அடைகிற வரைக்கும் இவைகள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அபகுக் 3:13 அபகுக் 3:13
நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டவனின் ரட்சிப்புக்காகவுமே நீ புறப்பட்டீர், கழுத்தவாளாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர்.
கழுத்தளவான அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் அமைப்புகளும் அமைப்பின் தலைமையும் அழைக்கப்படுவதை பற்றி சொல்லும். ஆக ஏசியா 26:9, அப்புறம் ஏசியா 42:4 இந்த வசனங்கள்லாம் நாம் வாசிக்கும் போது, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யம் முழுக்க நீதியை நிலைப்படுத்துகிறதும் நீதியை முழுமையாய் நடப்பிக்க செய்கிறது மாத்திரமே அந்த ஆளுகையினுடைய காலம், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அதனாலதான் அந்த ஆட்சியை பற்றி சொல்லும் போது அது இருப்பு கோல் அரசாட்சி. இரும்பு கரம் கொண்டு அடக்கிறார்கள், இரும்பு கை கொண்டு வரதில்ல, சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கும் நீதியின் ராஜாவினுடைய ஆளுகையில. வானத்தில கர்த்தரும் அவருடைய சரீராங்கமாகிய சபையும் பூமியில முற்பிதாக்களினுடைய தலைமையில ஒட்டுமொத்த பூமியிலும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படுவதனால் பூமி முழுக்க நீதியை கற்றிக்கொள்ளும். நீதியை கற்றுக்கொள்ளும் போது அன்பு, இரக்கம், சாந்தம், சமாதானம், சகல நற்குணங்களையும் அவர்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இப்படித்தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அப்படி அவங்க கற்றுக்கொள்ளும் போது, நீதியை கற்றுக்கொள்ளும் போதுதான் தெரியும் தேவன் இந்த உபத்திரவ காலத்தை ஏன் அனுமதித்தார், என்ன நோக்கத்துக்காக அனுமதித்தார். அவர் எவ்வளவு பெருந்தன்மையுள்ள தேவன், நீதியை நாம் கற்றுக்கொள்ளும்படி இவ்வளவு காரியங்களை நமக்காக நடப்பித்திருக்கிறார். நீதியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது இல்ல, அழிச்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீதியினுடைய செழிப்பையும் நீதியினுடைய அழகையும் அவர்கள் நேரடியாக கண்ணில காண்பாங்க, நேரடியாக பார்ப்பாங்க. எந்த வகையில பார்ப்பாங்க அப்படின்னா, அங்கு நீதியவே நடப்பித்து, நீதியவே செய்து, நீதிக்காகவே நிலை நின்று ஜெயங்கொண்ட முற்பிதாக்கள் அங்கு முன்னாடி நிற்பாங்க. முற்பிதாக்கள் உயிர் தெளிந்து வந்து நீதியை நடப்பிக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்ல முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு சொல்லப்படும், பாருங்க நீங்க நீதியை நடப்பித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எப்படி தெரியுங்களா, அவரை பாருங்க. அவர் தான் ஆபிரகாம், அவரு தாத்தாவாய் செத்து போனார், அவர் நோவா, அவர் கிழவனாய் செத்து போனார், இப்ப அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. நீதியை நடப்பித்தீர்கள் ஆனால் இவர்களை போல நீதியினுடைய செழிப்பை நேரடியாக கண்ணில பார்ப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிங்க குகையில இருந்த தானியல் பாருங்க எப்படி அவர் நீதியை நடப்பித்தார். ஒவ்வொரு முற்பிதாக்களையும் கண்டு நீதியினுடைய செழிப்பையும் நீதியை நடப்பிப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அவர்கள் நேரடியான மாம்ச கண்களை கண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் சங்கீதம் 51:19 வாசிக்கும் போது வாசிங்க, அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியுமான நீதியின் பலியின் மேல் நீர் பிரியப்படுவீர். அந்த பலிகளுக்கு பேரு நீதியின் பலிகள். உயிர் தெழுந்து வந்த ஜனங்கள் கூட செலுத்துவாங்க இந்த பலிகளை, அது நீதியின் பலிகள். நீதியின் பலிகள்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாள்ல அவங்க செயல்படுத்தக்கூடிய கிரியைகள் நீதியின் அடிப்படையில இருக்கும். அவங்க அப்படி செய்யறதுனால அதை தேவன் அவர்களுடைய பலியாக எண்ணிக் கொள்கிறார், அவர்களுடைய பலியாக அங்கீகரிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீதியுள்ள ராஜ்யத்தினுடைய கொள்கைகளுக்கு எவருடைய இருதயம் இசைந்து போகவில்லையோ அந்த இருதயத்தை தேவன் சாத்தானும் அவனோடு சேர்ந்தவர்களுக்குமான இரண்டாம் மரணம் என்கிற நித்திய அழிவில் முடித்து வைக்கிறார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டாம் மரணம் இது பார்க்கும்போது அது ஏதோ ஒரு மாதிரி தோணுது, அல்லது பெரிய சாபம் போல தெரியுது. இரண்டாம் மரணம் அது ஒரு வகையான ஆசீர்வாதம், அல்லது இரண்டாம் மரணம் தேவனுடைய நீதியான ஊழியக்காரன், நீதியை நடப்பிக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரன். இரண்டாம் மரணம் 1000 வருட அரசாட்சியில அந்த ஜனங்களுக்கு, ஒருவேளை தேவன் இவ்வளவுக்கு கொடுத்தும் இவ்வளவு நன்மையை செய்தும் கீழ்படியாத ஜனங்களை உண்மையாகவே எல்லாரும் சொல்றது போல ஒரு நரக ஆக்கினையை போல கொடூரமான தண்டனைக்குள்ள அவர் எல்லாத்தையும் வருத்தி கஷ்டப்படுத்தலாம், அவர் செய்யறதில்லை, அவர்களுக்கு அழிவை கொடுக்கிறார். நீதியான தேவன் இரண்டாம் மரணத்தின் மூலமாக அவர்கள் நித்திய அழிவுக்குள்ளாக போகிறாங்க. முதலாம் மரணம் தான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், இது முதலாம் மரணம். முதலாம் மரணம் சத்துரு, இதுதான் சத்துரு. ஆனா இரண்டாம் மரணத்தை சொல்லும் போது அது நீதியின் ஊழியக்காரன், நீதியை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தேவனுடைய நீதியின் ஊழியக்காரன் இரண்டாம் மரணம். அது உலகத்துக்கு, சபைக்கு அப்படி இல்லை, சபைக்கு நமக்கு அது சாபம், அது வேற விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில நாம் பார்க்கும் போது தேவனுடைய நீதியை பற்றினதான காரியங்கள் பார்க்கணும், அவருடைய சத்தியத்தை பற்றினதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வசனங்கள், நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம், சத்தியத்தின் முடிவுக்குள்ள நம்ம வரோம். சங்கீதம் 97:11
வராது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது.
நீதிமானுக்காக வெளிச்சமும் நேர்மையாய் நடக்கிறவர்களுக்காக மகிழ்ச்சியும் வேற யாருக்கும் இல்லை. இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் தேவன் கொடுக்கக்கூடிய அநேக கிருபை வரங்கள், வழிநடத்துதல்கள், ஐக்கியங்கள் எல்லாம் எல்லாம் அனைத்தும் இந்த வெளிச்சம் நீதிமானுக்காக, செம்மையான அல்லது நேர்மையை விரும்பக்கூடிய ஜனங்களுக்காக. ஆமன்மான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் தான் தேவன் அவருடைய ஜனங்களாகிய நமக்கு வைத்திருக்கிறார். கடைசியாக சங்கீதம், ஏழாம் சங்கீதம் 17வது வசனம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம்.
நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.
நாம் அப்படிதான் சொல்லலாம், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நீதியும் நியாயத்தையும் அஸ்திபாரமாக அல்லது அந்த பிரமாணங்களுக்கு அனைத்தும் நீதியை அஸ்திபாரமான கொண்டுள்ள கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, விசேஷித்த ஜனங்களாகிய இன்னைக்கு நம்மகிட்ட அவர் இந்த நீதியையும் நேர்மையும் எதிர்பார்க்கிறதுனால, கூடுமானவரை நம்மால் கூடுமானவரை தேவ சமூகத்தில் நீதியையும் நேர்மையையும் நாம் கடைபிடிக்கவும், உபதேசத்திலையும் சகோதர ஐக்கியத்திலையும் நாம் கடைபிடிக்கும் போது நாம் நீதியை நடப்பிக்கக்கூடியவர்களாக நம்முடைய இருதயங்களை அவருக்கு முன்பாக வெளிப்படுத்தலாம். ஏன்னா தெய்வீக திட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவன் தொடர்பு கொண்ட மனிதர்கள் அனைவரும் நீதியின் மேல் வாஞ்சையுள்ளவர்களே. ஒருவேளை இந்த நீதியின் மேல் வாஞ்சையுள்ளவர்கள் மாத்திரமே இந்த வெளிச்சத்துக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் அவர்கள் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை இந்த நீதியின் மேல் வாஞ்சை நமக்கு இல்லாமல் அல்லது அது குறைஞ்சு போயிட்டே இருந்ததானா, 1000 பேரும் 10000 பேரும் விழக்கூடிய வகுப்பினர்ல நாமும் போயிடுவோம். ஆச்சரியமும் அதிசயமான அவருடைய சத்தியத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்பொழுதும் தேவன் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு தொடர்பு கொண்டு அவருடைய அருமையான குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி அதை கை கொள்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய கிருபைக்காய் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த தேவ சமூகத்துக்கு நம் கர்த்தர் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு, மற்றும் பரிசுத்தவான்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.